கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 19 அத்தியாயம். அக்காவும் தம்பியும். நந்திபுரத்து அரண்மனையில் இளைய பிராட்டிக்கு இருப்பு கொள்ளவில்லை. இன்பவள்ளி சென்ற சிவிகையை இடைமறித்து யாரோ அவளை தூக்கி சென்றுவிட்ட செய்தி அவள் மனத்தில் குழப்பத்தை உண்டாக்கியது. சோழ நாட்டில் பட்ட பகலில் இத்தகைய ஆபத்தா? அதிலும் நாம் கண்டெடுத்து வந்த பெண்ணுக்கு ஆபத்தா என்று எண்ணும் போது அவள் உள்ளத்தில் சினம் மூண்டது. சங்கர தேவனும் வந்தியத்தேவனும் தேடுவதற்கு உடனே விரைந்திராவிடில் அவளது சுட்டெரிக்கும் கண் எதிரி நிற்க மாட்டாமல் தடுமாறியிருப்பர். உடனே தஞ்சைக்கு செல்ல வேண்டும் என பரபரப்பு இளைய பிராட்டியிடம் எழுந்தது. அக்கா என்று கூப்பிட்டுக் கொண்டே வானதி வந்தாள். அங்கு நடந்தவை எல்லாவற்றையும் செவிகளில் ஏற்கவில்லை. அவள் நினைவெல்லாம் குழந்தை பண்டிதர் கூறியவற்றை அறிவதில் தான் நிலைத்து நின்றது. பண்டிதர் நம்மை செல்லுமாறு கூறிவிட்டு இளைய பிராட்டியிடம் என்ன கூறியிருப்பார்? வானதி தேவி அரியணை ஏற மாட்டாள் என்று தான் கூறியிருப்பார். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன் என்றால் என் மனத்தில் இருப்பது அந்த முடிவுதானே. பண்டிதர் ஞான திருஷ்டியால் அறிந்து கூறியிருப்பார், அல்லது கிரகங்கள் அவ்வாறு கூறியிருக்கும். ஏன் அவர் வாக்கை பொய்ப்பித்து விடக்கூடாது? எது எப்படி போனாலும் எட்டு திக்கு பாலகர்கள் மாறினும் யார் தடுத்தாலும் பட்டத்தரசியாவது நின்று நம்மை எவரும் தடுத்துவிட முடியாது. என் ஆறுயிர் நாயகரின் இதயத்தில் போட்டியாக அமரவரும் எவரையும் அணுகு விடாமல் செய்யும் சக்தியையும் வரவழைத்து விடுவேன். குழந்தை பண்டிதரின் சோதிடத்தை போயாக்குவேன் என்று மனத்தில் எண்ணியவள் வெளியேயும் வாய்விட்டு சிரித்து கூறிவிட்டாள், ஆம் போய்யாக்குவேன் ஆமா என்று. நல்ல வேளை அருகே யாரும் இல்லை. வானத்தி இளைய பிராட்டி இருக்குமிடம் தேடி சென்றாள். அவள் உள்ளத்தே ஏற்பட்ட புதுவித சிந்தனைகளால் எண்ணங்களால் உடலில் ஒருவித நடுக்கம் பரவியிருந்தது. அவள் பேச்சிலும் தெளிவு இல்லை. அக்கா என்று அவள் கூப்பிட்டதில் ஒருவித பயமும் நடுக்கமும் அதே சமயம் அதட்டி கூப்பிட்ட துணியின் பிரதிபலிப்பும் இருந்தன. வானத்தி மீண்டும் அங்கு வந்தபோது இளைய பிராட்டி தனது குழப்ப மனநிலையை மறைக்க முயன்றாள். வானத்தி, ஏன் இப்படி இங்கும் அங்கும் நடமாடுகின்றாய்? உன்னுடைய இப்போதை நிலைக்கு நீ எங்குமே நடமாடக்கூடாது என்று இளைய பிராட்டி கூறி வானத்தியை அருகே உட்கார வைக்க முயன்றாள். வேண்டாம் அக்கா, எனக்கு என்ன நோய் வந்துவிட்டது? நான் திடமாகவே இருக்கின்றேன். முன் எப்போதையும் விட பலசாலியாக இருக்கின்றேன். உடலோடு உள்ளத்திலும் புது தெம்பு பொங்கி நிற்கிறது. மாளிகைக்கு வந்தவுடன் பண்டிதர் கூறியவற்றை கூறுகின்றேன் என்று சொன்னீர்களே, இங்கு வந்தவுடன் என்னை மறந்துவிட்டீர்களே அக்கா? இல்லை வானத்தி, வந்து அக்கா என்னிடம் ஏதோ ஒன்றை சொல்லாமல் மறைக்க பார்க்கின்றீர்கள். இளைய பிராட்டி சற்று துணுக்குற்றால். வானத்திக்கு இன்று என்ன வந்துவிட்டது? ஏன் இப்படி பேசுகின்றாள்? வானத்தி என்ன சொல்கின்றாய்? இளைய பிராட்டியின் குரலில் சற்று கடுமை இருக்கத்தான் செய்தது. வானதிக்கு தான் என்ன சொல்கின்றோம் என்று அந்த சமயம் புரியவில்லைதான். அவள் நரம்புகளில் ரத்தம் வெகு வேகமாக ஓடியது. ஒவ்வொரு அங்கமும் படபடவென்று துடித்தது. தட்டாமாலை சுற்றினால் இருக்கும் நிலை ஏற்பட்டது. சுழலும் விழிகள் ஒரே இடத்தில் நிற்க தொடங்கின. அவள் ஏதேதோ பேசிக்கொண்டே போகின்றாளே.
நான் பேசுவதால் தங்களுக்கு கோபம் ஏற்படும், என்ன செய்வது? நான் பேசித்தான் ஆக வேண்டும். நான் பேசாமல் மௌனமாக இருந்துவிட்டால் என்னை ஊமை என்று நினைத்து விடுவார்கள். நான் ஊமையும் அல்லல், செவிடும் எனக்கில்லை. எனக்கு எல்லாம் காதில் விழுகிறது. என்னை பட்டமேற முடியாமல் செய்துவிட்டு என் இடத்தில் மற்றொருத்தி அமர திட்டங்கள் உருவாகின்றன. முன்புதான் அசடு என்று எனக்கு பட்டம். இப்போது நான் அசடமல்லல், சாதுவும் அல்லல். நான் சோழ நாட்டு அரசி. எனக்கு முன்பு இந்த மகத்தான அரியணையில் கம்பீரமான அரசர்களோடு அமர்ந்து நாடாண்ட லோகமாதேவி, திரைலோக்கிய மாதேவி இவர்கள் போன்று நானும் பட்டமேறத்தான் போகின்றேன். மூன்று உலகங்களில் மகத்தான பெயர் பெற்ற உங்கள் இளவலோடு சரிசமமாக நான் விளங்குவேன். அவர் இதயத்தினின்றும் என்னை தள்ள முடியாது. அவரோடு உட்காருவதினின்றும் என்னை தடுக்க முடியாது. என் தந்தைக்கு சொல்லி அனுப்புவேன். அவர் படைகளோடு வந்துவிடுவார். என் உரிமையை பற்றி சதி செய்பவர்களை எதிர்த்து அவரின் படைகளை ஏவுவார். எனக்கு போட்டியாக இளவரசர் அன்பை பெற முயல்பவர்களை உடனே சிறையிட நான் கட்டளையிடுவேன். இவ்வளவு நடந்த பிறகு நான் சதுரானன பண்டிதரை போய் பார்ப்பேன். அவரிடம் கூறுவேன், நான் தான் இப்போது சோழ நாட்டு அரசு என்று.
படிப்படியாக வானத்தி குரல் உயர்ந்து கொண்டே போனது. இளைய பிராட்டி குறுக்கிட்டாள்,
வானத்தி என்ன பேசுகிறாய்? உனக்கு என்ன வந்துவிட்டது வானத்தி? இப்போது இருக்கும் நிலையில் உடலை கவனித்துக்கொள், உணர்ச்சிக்கு இரையாகாதே.
வானத்தி எதையும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. வானத்தி பேசிக் கொண்டே போனாள்.
பழக்காத தூரத்தினின்றி இங்கு வந்திருக்கின்றாள் ஒரு பெண். அவள் என் இடத்தில் ஒரு பகுதியை கொண்டாள் என்பது எனக்கு தெரியும். அதற்கெல்லாம் நான் அஞ்சுவிட மாட்டேன். அவள் மாய வலையை அறுத்தறிவேன். அவளுக்கு என்ன துணிவிருக்கும்? என் எதிரிலேயே உழவுகின்றாள். இப்போது அவளைப் போல் எனக்கு போட்டியாக மற்றொருத்தி புறப்பட்டிருக்கின்றாள். நான் இளவரசி என்பதை மறந்துவிட்டார்கள். ஒரு நொடியில் அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு செய்துவிடுவேன். அரிய வயதில் தெரியாதனமாக ஏதோ சபதம் செய்தேன். என் இதயவேந்தரோடு அரியணையில் அமர மாட்டேன் என்று ஏதோ விளையாட்டாக கூறினேன். அதை நம்பி இவர்கள் என்னிடத்தை பிடிக்க முயல்கின்றார்கள். என்னை வளர்த்த தாங்களும், என்னை உயர்த்திய தாங்களும், என்னை தாயினும் மேலாக அரவணைத்து வரும் தாங்களும், எனக்கு எப்போதும் ஆறுதல் கூறும் தாங்களும், என் நல்வாழ்வுக்காக என் சபதத்தையே மாற்றிக்கொள்ளுமாறு வற்புறுத்தி வந்த தாங்களும், என் இடத்தை பிடித்துக் கொள்ள சதி செய்பவர்களின் திட்டம் தெரிந்தும் அமைதியாக இருக்கின்றீர்களா அக்கா? சதுரானனர் கூறியவற்றை நான் கேட்கக்கூடாது என்று தாங்களே தடுத்திருக்கின்றீர்களா அக்கா? எனக்கு உறுதுணையாக யாருமே இல்லையா? என்னை எல்லோரும் வேண்டாதவளாக நினைக்கின்றீர்களா அக்கா? நீங்களும் என்னை வருத்து விட்டீர்களா? நான் எங்கே போவேன் அக்கா? போகவே மாட்டேன். என்னை தஞ்சை மாளிகைக்கு அழைத்து செல்லுங்கள். என் இதய வேந்தரிடம் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அவர் அருகே இருப்பேன். அவர் கரங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு எப்போதும் இருப்பேன், எப்போதும் இருப்பேன். வானதியின் குரல் மிக உயர்ந்தது, கீறிச்சிட்டது. அவள் விழிகள் நிலை குத்தி நின்றன. இமைகள் தம் தொழிலை செய்யவில்லை. அவள் தலை சுழன்றிருக்க வேண்டும். அவள் எதிரே இருந்து அது விசாலமான கூடம் மறைந்தது. சாளரத்தின் அசையும் வண்ண சீலைகள் மறைந்தன. எதிரே நின்றிருந்த இளைய பிராட்டியாரும் அவள் பார்வையிலிருந்து மறைந்தாள். வானதியின் தோற்றமும் அவள் பேச்சின் போக்கும் ஏமாற்றமும் ஆத்திரமும் பயமும் வெட்கமும் ஒன்று கலந்து ஓர் உணர்ச்சியையும் தோற்றத்தையும் ஏற்படுத்தினால் எவ்வாறு இருக்குமோ? அத்தகைய நிலை கண்டு திகைத்து நின்ற குந்தவை உணர்ச்சியின் உச்சகட்டத்தை அடைந்துவிட்ட மறுகணம் வானதி மயக்கம் ஒற்று தரையில் சாய்வாள் என்பதை எதிர்பார்த்தவள் போல் கீழே விழாமல் கணத்தில் அவளை தாங்கிக் கொண்டாள். அதிக வெப்பத்தால் தோண்டியிருக்கும் கொடி போல வாடி கிடந்தாள் வானதி. பனிப்பெண்கள் உதவியோடு அவளை மஞ்சத்தில் கிடத்தி முகத்திலே பனிநீர் தளித்து தோகையால் விசிறி மிக கவலையோடு அவள் அருகே அமர்ந்தாள் குந்தவை. பேதை பெண், எதையோ எண்ணி மனத்திலே பிரம்மை அடைந்து விட்டாள். நிறைமாத கர்ப்பிணியான இவள் இப்படி கவலைப்படலாமா என்று எண்ணினாள். வானதி, வானதி, கண்ணே, கண்விழி, ஒன்றுக்கும் பயப்படாத, இதோ நான் உன் அருகே இருக்கின்றேன் என்று குந்தவை வானதியின் முகத்தை வருடினாள். குழந்தை உள்ளம் கொண்ட வானதிக்கு எப்படி கடுமையான எண்ணங்கள் தோன்றின என்பது வியப்பாகவே இருந்தது. அவளுக்கு ஏற்பட்ட பீதிக்கு நாமே காரணமோ என்று ஒரு கணம் எண்ணினாள். சதுரானன பண்டிதர் கூறியவற்றை நாம் அறைத்துவிட்டோம் எனும் தவறான கருத்து வானதிக்கு உதித்ததாலன்று அவள் பயந்து விட்டாள். சதுரானன பண்டிதர் எல்லோருக்கும் வருங்காலம் உணர்ந்து கூறி வரும் தொழில் கொண்டவர் அல்லர். ஒரு காலத்தில் சோழ நாட்டின் அரசியல் சமூக நிலையில் முழுமையும் உழன்று திடீரென்று இந்த நாட்டை விட்டு சென்று பல நாடுகளில் பல ஆண்டுகள் சுற்றிவிட்டு முதுமை பிராயத்தில் சோழ நாட்டிற்கே திரும்பி வந்தவர். அவருடைய வயதை மதிப்பிட எவராலும் இயலாது. பழுத்த பழம் போல் காட்சி அளிக்கும் அவர் பேசுவது குறைவு. அவருடைய சிஷ்யர்களும் அவரை தரிசிப்பவர்களுமாக அவருடைய ஆசிரமம் எப்போதும் கலகலப்பாக இருக்கும். சோழ அரச குடும்பத்தவர் தன்னை தரிசிக்க வந்திருக்கின்றார்கள் என்று அறிந்தவுடன் அவர் வரவேற்றார். சோழ நாட்டின் வருங்காலம் மிக ஒளி வீசி திகழப் போகிறது என்பது அவரது ஞான கண்களுக்கு தெரிந்தது. இளைய பிராட்டி பண்டிதரை சந்தித்து பல பிரச்சனைகளை குறித்து பேசி அவருடைய ஆசியையும் நல் உரைகளையும் வேண்டினாள். அருண்மொழிவர்மரின் அதிர்ஷ்டத்தை குறித்து பண்டிதர் மிக நம்பிக்கை தெரிவித்த போது இளைய பிராட்டி தன் வருங்காலத்தையும் வானத்தையின் வருங்காலத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டார். சதுரானன பண்டிதர் குறிப்பாக தனிப்பட்டவரின் எதிர்காலத்தை கூறவில்லை. அவர் அப்படி கூறுவதையும் விரும்பவில்லை. சோழ நாட்டின் பொதுவான நிலையைத்தான் தெரிவித்தார். துக்ககரமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்றும் அதனால் சோழ நாட்டுக்கு தீங்கு ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். வானத்திற்கு அரியணையேறும் பாக்கியம் இல்லாததையும் தெரிவித்தார். அவள் வயிற்றில் பிறக்கப் போகும் ஆண் சிங்கம் இந்த உலகத்தையே ஆளப்போவதையும் கூறினார். இளைய பிராட்டி இதை முன்னரே அறிவாள். வானத்தியின் சபதமும் அதையே கூறியது. பண்டிதரும் ஆமோதித்து விடவே இளைய பிராட்டி சற்று மனம் கலங்கினாள். இதை எப்படி வானதியிடம் தெரிவிப்பாள்? மனிதன் தான் செய்யும் செயலை மாற்றிக்கொள்ளலாம், சபதத்தில் இருந்து மீளலாம், ஆனால் ஊழ்வினை பயனையும் அன்றெழுதின எழுத்தையும் மாற்றிவிட முடியாது. சதுரானன பண்டிதர் அறிந்து தான் கூறுகின்றார். ஐயோ, இதை எப்படி வானதியிடம் கூற முடியும்? அவள் நன்மைக்காக கூற முற்படாததை அவள் தவறாக எண்ணிவிட்டாளே. உறுதியான உள்ளம் படைத்த பிராட்டி கூட சற்று கலங்கினாள். நிறைமாத கற்பிணியான வானதிக்கு இந்த நிலையில் அதிர்ச்சி ஏற்பட்டால் அது மிக ஆபத்தாயிற்றே என்ற வேதனையும், காணாமற் போன இன்பவள்ளி கிடைக்காவிடில் என்ன நேருமோ என்னும் பயமும், இவற்றையெல்லாம் அறியும் அருண்மொழியின் நெஞ்சம் என்ன பாடுபடும் என்ற கவலையுமாக சேர்த்து பிராட்டியை குழப்பத்தில் ஆழ்த்தின. சோழ நாட்டிற்கு துக்ககரமான செய்தி ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பண்டிதர் கூறிய சொல்வேறு சேர்ந்து அவளை செய்வதறியாது திகைக்க செய்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.